இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
தேவனுக்குள் களி கூறுதல். கர்த்தருடைய தயவையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்குமாறு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். பிதாவின் உண்மையான குணத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்தியது போல கிறிஸ்துவின் இனிய குணத்தை அறிந்திராத உலகத்திற்கு அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்னை நீர் அனுப்பினதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார் இயேசு. யோவான் 17:18-23. கிறிஸ்துவின் சீடர்களிடம் அப்போஸ்தலனாகிய பவுல் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்கிறார். 2 Corinthians 3:2-3. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உலகத்திற்கு நிருபமாக தேவன் அனுப்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் தெருவுக்கும் கிராமத்திற்கும் உங்களை நிருபமாக அவர் அனுப்புகிறார். உங்களில் வசிக்கும் இயேசுவானவர் நம்மை அறியாதவர்களிடம் உங்கள் மூலம் பேச விரும்புகிறார். அவர்கள் வேதத்தை வாசிக்காதவர்களாக அதன் மூலம் பேசுகிற தேவனுடைய குரலை கேட்காமல் இருக்கலாம், அல்லது தேவனுடைய செயல்கள் மூலம் அவரது அன்பை காணாதிருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இயேசுவின் பிரதிநிதியாக இருந்தால் உங்கள் மூலமாக தேவனுடைய நற்குணத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும் தேவன் மேல் அன்பு வைக்கவும் அவரை சேவிக்கவும் முடிவு செய்யக்கூடும். பரலோக பாதையில் கிறிஸ்தவர்களை தேவன் வெளிச்ச கம்பளமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்து அவர்கள் மேல் பிரகாசிக்கிற ஒளியை உலகத்திற்கு அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவ சேவை பற்றியும் சரியான கருத்தை தங்கள் மூலமாக மற்றவர்கள் பெறவிருந்தல் கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையும் குணமும் அமைந்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தால் அவருக்கு செய்யும் சேவை வசீகரமானதென்று காட்டுவோம். அது உண்மையிலே வசீகரமானதுதான். மனதில் துக்கத்தையும் கவலைகளையும் குவித்து கொண்டு முறுமுறுத்தும் குறை கூறியும் வருகிற கிறிஸ்துவர்கள் தேவனையும் கிறிஸ்துவ வாழ்வையும் பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் தேவனுக்கு பிடிக்காது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இது நம் பரலோக பிதாவை பற்றிய பொய் சாட்சியாகும். தேவ பிள்ளைகள் மனதில் அவநம்பிக்கையையும் மன சோர்வையும் உண்டாக்க வாய்ப்பு கிடைக்கும் போது சாத்தான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான். நாம் தேவனை நம்பாமல் நம்மை இரட்சிக்க அவர் விரும்புவதையும் அதற்கு அவர் வல்லவர் என்பதையும் சந்தேகிக்கும் போது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறான். தேவன் தமது நடத்துதல் மூலம் நமக்கு கேடுண்டாக்குவது போல காட்டி மகிழ்கிறான். தேவனிடம் அன்பும் பரிவும் இல்லை என்று காட்டுவது சாத்தானுடைய வேலை. அவரை குறித்து உண்மையை திரித்து பேசுகிறான். தேவனை குறித்து தவறான கருத்துகளால் நம் எண்ணங்களை நிரப்புகிறான். பரலோக தேவனை குறித்து உண்மையை பற்றி பிடித்திருப்பதற்கு பதிலாக அவரை குறித்து சாத்தான் திரித்து கூறுகிற பொய்களில் மனதை செலுத்துகிறோம். தேவனை நம்பாமல் அவருக்கு எதிராக முறுமுறுக்கும் போது அவரை கனவீனப்படுத்துகிறோம். ஆன்மீக வாழ்வில் உற்சாகம் இல்லை என்று காட்ட சாத்தான் முயல்கிறான். அது சிரமமும் கடினமும் நிறைந்ததென்று தோன்ற செய்கிறான். இது உண்மை என்பது போல ஒரு கிறிஸ்தவன் வாழ்வானாகில் தன் அவநம்பிக்கையின் மூலம் சாத்தானுடைய வஞ்சகத்தை ஆமோதிக்கிறான். தங்கள் தவறுகளையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பற்றியே யோசித்தவர்களாக அநேகர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் இருதயத்தையும் கவலையையும் அதைரியத்தையும் நிறைகிறது. இவ்வாறு வாழ்ந்து மிகுந்த மன கவலையுடன் காணப்பட்ட ஒரு சகோதரி, நான் ஐரோப்பியாவில் இருந்தபோது தனக்கு தைரியம் தரும் வார்த்தைகளை சொல்லும்படி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை வாசித்த பின் அன்று இரவில் நான் ஒரு தோட்டத்தில் இருப்பதாக கனவு கண்டேன். அந்த தோட்டத்தின் உரிமையாளர் போல காணப்பட்ட ஒருவர் தோட்டத்தில் இருந்த பாதை வழியே என்னை நடத்தி சென்றார். நான் பூக்களை சேகரித்து கொண்டும் அவற்றின் நறுமணத்தை ரசித்து கொண்டும் இருந்தேன். அதே வேளையில் என்னோடு நடந்து வந்த அந்த சகோதரி, அசிங்கமான முட்புதர்கள் சில தன் பாதையில் தடையாக இருந்ததாக என்னிடம் காட்டினார். அவர் கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். வழிகாட்டியை பின்பற்றி பாதையில் அவர் நடக்கவில்லை, மாறாக முட்களுக்குள்ளும் புதருக்குள்ளும் நடந்து கொண்டிருந்தார். ஆ, என்ன பரிதாபம்! இந்த அழகான தோட்டம் முட்களால் பாழ்படுவது எவ்வளவு வருந்தத்தக்கது என்று புலம்பினார். உடனே அந்த வழிகாட்டி, முட்களை விட்டு விலகு, அவை உன்னை காயப்படுத்தவே செய்யும். ரோஜா, லிலி முதலான மலர்களை சேகரி என்றார். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் இருந்ததில்லையா? ஆவியானவனின் செயல்பாட்டால் உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் பொங்கின அரிய தருணங்கள் உண்டானதில்லையா? உங்கள் வாழ்வின் அத்தியாயங்களை திருப்பி பார்க்கும் போது மனதுக்கு பிடித்த சில பக்கங்களை காண முடிவதில்லையா? வாசனை மிக்க மலர்களை போன்று தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் பாதை அருகில் எத்தகைய வளரவில்லையா? அவற்றின் அழகும் மனமும் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்ப அனுமதிக்க மாட்டீர்களா? முள்ளும் நெரிச்சலும் உங்களை காயப்படுத்தி கவலைப்படுத்த மட்டுமே செய்யும். இவற்றை மட்டுமே சேகரித்து பிறருக்கு கொடுக்கும் போது தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் மறப்பது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் ஜீவபாதையில் நடப்பதையும் தடை செய்கிறீர்கள் அல்லவா? கடந்த கால வாழ்வின் வேண்டாத தக்கதாக அனுபவங்களான அக்கிரமங்களையும் ஏமாற்றங்களையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து அதைரியத்தின் மூழ்கும் வரை அவற்றை குறித்து பேசுவதும் புலம்புவதும் ஞானமல்ல. நம்பிக்கை இழந்த ஆத்மாவை இருள் நிரப்புகிறது. தனக்குள் வரவேண்டிய தேவ ஒளியை அது தடை செய்கிறது. பிறர் பாதையிலும் இருளையும் படர விடுகிறது. நமக்கு முன் தேவன் வைத்துள்ள மகிழ்ச்சியான சம்பவங்களுக்காக தேவனை சோஸ்தரியுங்கள். அவர் அன்பை உறுதிப்படுத்துகிற பாக்கியமான நிச்சயங்களையெல்லாம் எண்ணி அவற்றையே மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்போமாக. தேவகுமாரன் தம் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தது மனிதர்களை சாத்தானுடைய வல்லமையிலிருந்து மீட்பதற்காக. அவர் மனிதனானது, நமக்காக அவர் வெற்றி பெற்றது, பரலோகத்தை மனிதருக்கு திறந்து காண்பித்தது, தேவன் தம் மகிமையை வெளிப்படுத்துகிற சந்திஸ்தானத்தை மனித பார்வைக்கு திறந்து வைத்தது, பாவத்தால் அழிவின் குழிக்குள் தள்ளப்பட்ட மனித இனத்தை தூக்கி எடுத்து எல்லாம் கடந்து தேவனோடு மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தியது, நமக்கு வந்த சோதனையில் நம் மீட்பரை நாம் விசுவாசித்தால் நாம் வெற்றி பெற்றது, கிறிஸ்துவின் நீதியாகிய வஸ்திரத்தால் நாம் மூடப்பட்டது, அவருடைய சிங்காசனத்திற்கு நாம் உயர்த்தப்பட்டது போன்ற காட்சிகளையே நாம் தியானிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் தேவ அன்பை சந்தேகித்து அவர் வாக்கு தத்தங்களை நம்பியிருக்கும் போது அவரை அவமதிக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். ஓர் அம்மா தன் வாழ்வில் பிரயாசம் முழுவதையும் தன் குழந்தைகளின் நலனுக்காகவும் சுகத்திற்காகவும் செலவிட்டு கொண்டிருக்கிறது போது தங்களுக்கு அவர் நன்மை செய்யாதது போல அவர் பிள்ளைகள் அவரை பற்றி குறை கூறி வந்தால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? தாயின் அன்பை பிள்ளைகள் சந்தேகித்தால் அது தாயின் இருதயத்தை நொறுக்கும் அல்லவா? பிள்ளைகள் தங்களை இவ்வாறு நடத்தினால் பெற்றோர் என்ன நினைப்பார்கள்? நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நம் ஒரே பேரான குமாரனை தந்த பிதாவுடைய அன்பை நாம் சந்தேகிக்கும் போது நம் பரம பிதாவுக்கு எப்படி இருக்கும்? தம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாதெப்படி என்கிறார் அப்போஸ்தலர். ரோமர் 8 32. உண்மை இப்படி இருக்க, ஆண்டவர் இதை எனக்காக செய்யவில்லை. மற்றவர்கள் மேல் ஒருவேளை அவர் அன்பு வைத்திருக்கலாம், ஆனால் என் மேல் அவர் அன்பு வைக்கவில்லை என்று வார்த்தையால் சொல்லாவிட்டால் தங்கள் செய்கைகளால் எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இவையாவும் உங்கள் சொந்த ஆத்மாவுக்கே தீங்குண்டாக்குபவை. உங்கள் சந்தேக வார்த்தை ஒவ்வொன்றும் சாத்தானின் சோதனையை வருவிக்கும். சந்தேகத்திற்கும் மனப்பாங்கு பலப்படும். பணிவிடை தூதர்கள் துக்கத்தோடு உங்களிடமிருந்து விலகுவார்கள். சாத்தான் உங்களை சோதிக்கும் போது சந்தேக வார்த்தை ஒன்று கூட சொல்லாதீர்கள். அவனுடைய யோசனைகளுக்கு நீங்கள் கதவை திறந்தால் உங்கள் மனதை அவன் நம்பிக்கையையும் கலங்க கேள்விகளும் நிரம்பும். உங்கள் உணர்வுகளில் நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சந்தேகமும் உங்களை மட்டும் பாதிப்பதில்லை, முளைவிட்டு கனி கொடுக்கும் விதையாக பிறரையும் அவர்கள் வாழ்க்கையில் பாதிக்கிறது. உங்கள் வார்த்தையின் பாதிப்புகளை தடுத்து நிறுத்துவது சாத்தியமில்லையானால் போய்விடலாம். அந்த சோதனையிலிருந்து சாத்தானின் கண்ணியிலிருந்தும் ஒருவேளை நீங்கள் தப்பிவிடலாம். ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டு வழி விலகி போன மற்றவர்கள் நீங்கள் உண்டாக்கின அவநம்பிக்கையிலிருந்து தப்பிக்க வாய்ப்பில்லாமல் போகலாம். ஆன்மீக பலத்தையும் ஜீவனையும் தரக்கூடியவற்றையும் மட்டுமே பேசுவது எவ்வளவு முக்கியம். உங்கள் பரலோக எஜமானை குறித்து உலகத்திற்கு என்ன சாட்சி கொடுக்கிறீர்கள் என்பதை தேவ தூதர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள். பிதாவுக்கு முன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவரை குறித்தே உங்கள் பேச்சு இருக்கட்டும். நண்பனின் கை குலுக்கி பேசும் போது தேவனை துதிக்கிற துதியானது உங்கள் பேச்சிலும் இருதயத்திலும் காணப்பட்டதும் அதனால் நண்பனின் எண்ணங்கள் இயேசுவிடம் ஈர்க்கப்படும். தாங்கள் கடினமான துயரங்களும் எதிர்க்க கடினமான சோதனைகளும் எல்லோருக்கும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை சக மனிதரிடம் சொல்லாதிருங்கள். எல்லாவற்றையும் தேவனிடம் ஜெபத்தில் கொண்டு செல்லுங்கள். அதைரியமும் சந்தேகமுமாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதென்பதை வாழ்வில் விதியாக்கிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையையும் பரிசுத்த உற்சாகமும் தரக்கூடிய வார்த்தைகளால் பிறர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குங்கள். அவருடைய முயற்சிகளை பலப்படுத்துங்கள். துணிவு மிக்க ஆத்மாக்களை கூட சோதனையில் கடும் தாக்குதலுக்கு ஆளாகி சுயத்தோடும் தீய வல்லமையோடும் நடக்கிற போராட்டத்தில் கிட்டத்தட்ட தோற்கிற நிலைக்கு செல்லுகிறார்கள். கடும் போராட்டத்தை சந்திக்கிற அவர்களின் ஒருவரை கூட அதைரியப்படுத்தி விடாதிருங்கள். துணிவும் நம்பிக்கையும் தரும் வார்த்தைகளால் அவரை உற்சாகப்படுத்தி வாழ செய்யுங்கள். இவ்விதமாக கிறிஸ்துவின் ஒளி உங்களிலிருந்து பிரகாசிக்கட்டும். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை. ரோமர் 14:7. நம்மை அறியாமலேயே நாம் ஏற்படுத்தும் தாக்கம் பிறரை உற்சாகமூட்டி பலப்படுத்தலாம், அல்லது அவர்களை அதைரியப்படுத்தி கிறிஸ்துவிடமிருந்து சத்தியத்திலிருந்தும் விலக செய்யலாம். கிறிஸ்துவின் வாழ்க்கை குணம் பற்றி அநேகருக்கு தவறான எண்ணம் இருக்கிறது. அவரிடம் சந்தேகமோ உற்சாகமோ மகிழ்ச்சியோ இல்லை என்றும் கண்டிப்பும் தண்டனையும் உண்டென்று நினைக்கிறார்கள். அவரிடம் சிநேகமோ உற்சாகமோ மகிழ்ச்சியோ இல்லை என்றும் கண்டிப்பும் தண்டனையும் தான் உண்டென்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மீக அனுபவம் முழுவதையும் இத்தகைய சோர்வான எண்ணங்கள் தான் சூழ்ந்தது. இயேசு சிரித்ததாக வேதாகமம் சொல்லவில்லை, அவர் கண்ணீர் விட்டார் என்று தான் சொல்கிறது என்கிறார்கள். நம் இரட்சகர் உண்மையிலேயே துக்கம் நிறைந்தவராகவும் வேதனையை நன்கு அறிந்தவராகவும் இருந்தார். அவருக்கு மனிதரின் சகல துன்பங்களும் புரிந்தது. அவர் வாழ்க்கையில் சுயமறுப்பும் கவலையும் வேதனையும் இருந்தாலும் அவருடைய ஆவி நொறுங்கி போகவில்லை. துக்கமும் கவலையுமான அறிகுறிகள் அவர் முகசாயலில் காணப்படவில்லை. எப்பொழுதும் ஒரு சமாதான அமைதி அதில் காணப்பட்டது. ஜீவனின் நீரூற்றாக அவர் இருதயம் விளங்கியது. தாம் சென்ற இடங்களுக்கெல்லாம் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சென்றார். இரட்சகர் கருத்தானவர், அக்கறை மிகுந்தவர். முகசோர்வோ கடுக்கடுப்போ அவரிடம் இருந்ததில்லை. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையிலும் உறுதியான நோக்கம் இருக்கும். உங்கள் கடமைகளின் பொறுப்பாக இருப்பீர்கள். ஒழுங்கற்ற போக்கு அடங்கும். சந்தடியான களியாட்டம் இருக்காது. மரியாதையில்லாத வேடிக்கை பேச்சு இருக்காது. இயேசுவின் மார்க்கத்தில் நதியை போல சமாதானம் கிடைக்கும். அது சந்தோஷ ஒளியை தணிக்காது. முகமலர்ச்சியை தடுக்காது. கிறிஸ்து ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். அவருடைய அன்பு நம் இருதயத்தின் ஆளுகை செய்யும் போது நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றுவோம். நியாயமும் இரக்கமின்றி பிறர் நடந்து கொண்ட நிகழ்வுகளையே நாம் மனதில் வைத்திருந்தால் கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல அவர்களை நாம் நேசிக்க முடியாது. கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கும் ஆச்சரிய அன்பையும் இரக்கத்தையும் தியானித்து கொண்டிருந்தால் அதே ஆவி நம்மிடத்தில் இருந்து பிறருக்கு பாய்ந்தோடும். பிறர் வாழ்வில் நம் கண்ணுக்கு தெரிகிற குற்றங்கள் குறைகளுக்கு மத்தியிலும் நாம் அவர்களிடம் அன்பு வைத்து மரியாதை காட்ட வேண்டும். நம் சுயத்தை நம்பாமல் தாழ்மையுள்ளவர்களாக பிறர் குற்றங்களை பொறுமையோடு சகித்து கொள்ளுகிற தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். குறுகிய மனப்பான்மையான சுயநலத்தை இது கொன்றுவிடும். பரந்த மனதும் தாராள சிந்தனையும் உடையவர்களாக நம்மை மாற்றும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்கிறார் சங்கீதக்காரன். சங்கீதம் 37:3. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடுகளும் கவலைகளும் குழப்பங்களும் உண்டு. அவற்றை சந்திக்க நேரிடும் போது உடனே கஷ்டம் துன்பம் என்று பேச ஆரம்பித்து விடுகிறோம். பல துன்பங்களை நாமே வருவித்துக் கொள்ளுகிறோம். பயங்களை நாமே உண்டாக்கி கொள்ளுகிறோம். நம் விண்ணப்பங்களை கேட்கிறவரும் தேவையான நேரத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவருமான அன்பான இரட்சகர் ஒருவர் நமக்கில்லை என்று பிறர் நினைக்க கூடிய அளவுக்கு நம் கவலைகளை பெரிதாக காட்டுகிறோம். ஒரு சிலர் எப்பொழுதும் பயந்து தங்கள் மேல் துன்பங்களை சுமத்தி கொள்கிறார்கள். தேவ அன்பின் ஆதாரங்கள் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கின்றன. தினமும் தேவ நடத்துதல்களை ஏராளமாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசிர்வாதங்களை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு விடுமென்று பயந்து சாகிறார்கள். சில சமயங்களில் உண்மையிலேயே சிறு துன்பம் ஏற்பட்டிருக்கலாம். அது அவர்கள் கண்களுக்கு குருடாக்கி விடுகிறது. தேவன் செய்த ஏராளமான நன்மைகளை காண முடியாமல் போய்விடுகிறது. பிரச்சனை வரும்போது உதவி செய்யக்கூடிய தேவனிடம் செல்ல வேண்டும். அதற்கு பதிலாக மனதில் குழப்பமும் கவலையும் ஏற்பட்டு அவரை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். இவ்விதமான அவநம்பிக்கை நல்லதா? நாம் ஏன் நன்றியும் நம்பிக்கையும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்? இயேசு நம் நண்பர். பரலோகம் முழுவதும் நம் நலனின் அக்கறை காட்டுகிறது. அனுதின வாழ்வின் கவலைகளும் குழப்பங்களும் நம் மன அமைதியை குலைக்கவோ முகநாடியை மாற்றவோ நாம் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் ஏதாவது ஒன்று எப்பொழுதும் நம்மை அலட்டி அலைக்கழித்து கொண்டே இருக்கும். மனக்கவலை கூடவே கூடாது. அது நம்மை எரிச்சல் படுத்தி சோர்ந்து போக செய்யுமே தவிர சோதனைகளை சகிக்க ஒருபோதும் உதவாது. உங்கள் வியாபாரத்தின் சிக்கல்கள் ஏற்படலாம். வெற்றி வாய்ப்பு குறைந்து நஷ்டம் ஏற்படுவது போல தெரியலாம். ஆனால் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் கவலையை தேவன் மேல் வைத்துவிட்டு அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருங்கள். உங்களுடைய தொழிலை விவேகத்தோடு நடத்துவதற்கு ஞானம் தரும்படியும் அதன் மூலம் நஷ்டமும் கஷ்டமும் தவிர்க்கப்படவும் ஜெபியுங்கள். சாதகமான விளைவுகளை கொண்டு வருவதற்கு உங்கள் பங்குக்கு உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யுங்கள். நமக்கு உதவுவதாக இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நம் முயற்சியின் அவசியம். உங்களுக்கு உதவி செய்கிறவர் மேல் சார்ந்திருந்து உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்த பின் விளைவு ஏதுவாயிருந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகிமையான சுதந்திரத்தை மனதில் வைத்தால் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லலாமே. மத்தேயு 16:26. அவன் ஏழையாக இருக்கலாம், ஆனால் உலகம் தரக்கூடா செல்வமும் மேன்மையும் அவனுக்கு கிடைக்கும். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒருவர் உன்னதமான தன் ஆற்றல்களை எல்லா தேவ ஊழியத்திற்கும் பிரதிஷ்டை செய்யும் போது அவர் விலை மதிக்க முடியாதவராக விளங்குவார். மீட்கப்பட்டும் ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த சந்தோஷம் அவர்களுடைய பரிசுத்த வெற்றி பாடல்களின் வெளிப்படும். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.